விவிலிய தேடல் திருப்பாடல் 49.
எனதருமை அன்புள்ளங்களை, வத்திக்கானில் இருந்து வெளியாகும் லோசர்வாத்தோரே ரொமானோ செய்தித்தாளில் ஒரு மாதத்திற்கு முன் முதல் பக்கத்தில் வெளியாகியிருந்த ஒரு படம் என் கவனத்தை ஈர்த்தது. லிபியாவில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அது. அந்நாட்டில் கடந்த சில மாதங்களாக நடந்து வரும் போரை குறித்து எத்தனையோ செய்திகளை, கட்டுரைகளை வாசித்துள்ளேன். இந்த படம் அந்த கட்டுரைகளை விட சக்தி வாய்ந்த செய்தியை எனக்கு சொன்னது. ஒரு படம் 1000 வார்த்தைகளை சொல்லும் என்று சும்மாவா சொன்னார்கள்? அன்பு நெஞ்சங்களே, இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் திருப்பாடல் 49 நான் வாசித்தபோது இந்த படம் என் மனதில் தோன்றியது. குண்டுகளால் தாக்கப்பட்டு பாழடைந்திருந்த ஒரு கட்டிடத்திற்கு அருகே இராணுவ டேங்க் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த டேங்க்கும் ஓரளவு பழுதடைந்திருந்தது. அந்த டேங்கின் மேல் 4 சிறுவர்கள் நின்று கொண்டிருந்தனர். ஏழ்மையான உடை அணிந்திருந்த அவர்களுக்கு வயது 12 அல்லது 13 இருக்கலாம். அவர்கள் 4 தங்களது வலது கையால் வெற்றி என்ற அடையாளத்தை குறிக்கும் வி எழுத்தை காட்டிய வண்ணம் நின்றனர். வி என்ற இந்த எழுத்தை இரு விரல்களால் காட்டுவது வெற்றியை குறிக்கும் அல்லது சமாதானத்தையும் குறிக்கும். இந்த 4 சிறுவர்களும் அந்த டேங்க் மீது ஏறி நின்று வெற்றியை கொண்டாடினார்களா, அல்லது டேங்கை வைத்து எங்கள் நாட்டை அழித்தது போதும், எங்களுக்கு சமாதானத்தை தாருங்கள் என்று சொன்னார்களா, தெரியவில்லை. டேங்க் மீது அவர்கள் நின்று பெருமிதத்தோடு சிரித்து கொண்டிருந்தார்கள். ஏதோ அவர்கள் அந்த டேங்கையும் இந்த உலகத்தையும் வென்றவர்கள் போல போஸ் கொடுத்தார்கள். பழுதடைந்து நிறுத்தப்பட்டிருந்த அந்த டேங்க் அவர்களுக்கு சொந்தமல்ல. அவர்கள் வெற்றியும் பெறவில்லை. அவர்கள் இருந்த சூழலும் நிரந்தரமான சூழல் கிடையாது. இருந்தாலும் அந்த டேங்க் மீது ஏறி நின்ற அந்த ஒரு நொடி பொழுதில் அவர்களுக்கு பெரும் சக்தி உண்டானது போல் இருந்திருக்க வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, உலக செல்வங்களுக்கு இதையொத்த மந்திர சக்தி உண்டு. இந்த உலகின் செல்வங்கள் நிலையானவை அல்ல என்று தெரிந்தும் அதன் மந்திர சக்தியில் கட்டுண்டிருக்கும் நம்மை பற்றிய ஒரு திருப்பாடலே 49 திருப்பாடல்.
நிலையில்லா உலகினிலே உறைகின்ற இறையவனே, நிலையில்லா உலகினிலே உறைகின்ற இறையவனே, நிலையானவன் நீதானென உணர்கிறேன் இறை மகனே. நிலையில்லா
அன்பு நெஞ்சங்களே, பணம் 10 செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும், பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும். பணத்தின் சக்தியை பறைசாற்றும் இந்த பழமொழிகள் எல்லாமே சொல்ல வருவது என்ன? பணம் இந்த உலகை மட்டுமல்ல, மூவேழு உலகையும் ஆளும் சக்தி பெற்றது என்ற எண்ணத்தை விதைக்கும் பழமொழிகள் இவை. இந்த எண்ணத்தில் ஊறியிருக்கும் இந்த உலக மக்களுக்கு, நமக்கு திருப்பாடல் ஆசிரியர் இந்த பாடல் வழியே அறிவுரை கூறுகின்றார். இதை ஓர் எச்சரிக்கை என்று கூட சொல்லலாம். இந்த திருப்பாடலின் தலைப்பு என்ன தெரியுமா? செல்வம் பயனற்றது. இந்த தலைப்பை கொடுத்திருப்பதால் இந்த திருப்பாடல் செல்வந்தர்களுக்கு மட்டும் அல்லது செல்வத்தை நம்பியிருப்பவர்களுக்கு மட்டும் என்று எண்ண வேண்டாம். நமது சந்தேகத்தை திருப்பாடலின் ஆசிரியர் இந்த பாடலின் முதல் 3 திருவசனங்களில் தீர்த்து வைக்கின்றார். தான் சொல்லப்போவது மிக முக்கியமானதென்று அறிவிப்பது போல் இந்த முதல் 3 இறைவசனங்கள் அமைந்துள்ளன. அன்புள்ளங்களே, ஒரு அரசன் முக்கியமான செய்தியை மக்களுக்கு அறிவிக்கும் போது தண்டோரா போட்டு அறிவிப்பார் என்று அறிவோம். இதனால் அனைத்து மக்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால் என நீட்டி முழக்கி ஒலிக்கும் அந்த பாணியில் இந்த திருப்பாடலின் முதல் வரிகள் ஆரம்பமாகின்றன.
திருப்பாடல் 49. மக்கள் இனங்களே, அனைவரும் இதை கேளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோரே, யாவரும் செவி கொடுங்கள். தாழ்ந்தோரே, உயர்ந்தோரே, செல்வர்களே, ஏழைகளே, அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள். என் வாய் ஞானமிகு சொற்களை உரைக்கும், என் மனம் விவேகமானவற்றை ஆழ்ந்து சிந்திக்கும்.
உலகு நிரந்தரமா, என் வாழ்வு நிரந்தரமா, உறவு நிரந்தரமா, இந்த உயிர்தான் நிரந்தரமா? உலகு நிரந்தரமா.
அன்புள்ளங்களை, மனிதரின் இறுதி முடிவு, கல்லறை ஆகிய கோணங்களிலிருந்து செல்வத்தை தியானிக்க திருப்பாடல் 49 நம்மை அழைக்கின்றது. இந்த திருப்பாடலுக்கு பெரும் விளக்கங்கள் சொல்ல தேவையில்லை அன்பர்களே. இதில் கூறப்பட்டுள்ள வரிகள் அனைத்தும் தெளிவான எச்சரிக்கைகளை நமக்கு தரும் வரிகள். நாம் செய்யக்கூடியதெல்லாம் இந்த திருப்பாடலை ஒரு தியானமாக மேற்கொள்வதுதான். அன்பு நெஞ்சங்களே, மனித வாழ்வின் முடிவு பல தெளிவுகளை உருவாக்கும் என்பதை வரலாற்றின் பல பக்கங்கள் நமக்கு சொல்கின்றன. மாவீரன் அலெக்சாண்டர் தான் இறப்பதற்கு முன் தன் தளபதிகளிடம் தனது 3 இறுதி ஆசைகளை வெளியிட்டார் என்று வாசிக்கின்றோம். நான் இறந்ததும் எனக்கு மருத்துவம் பார்த்தவர் என் சவப்பெட்டியை தனியே எடுத்து வரச் சொல்லுங்கள். இது என் முதல் ஆசை. 2வது ஆசை, நான் வாழ்வில் திரட்டிய அத்தனை தங்கம், வெள்ளி மற்ற விலையுயர்ந்த கற்கள் அனைத்தையும் என் இறுதி ஊர்வலத்தின் போது பாதையில் அள்ளி தெளித்து விடுங்கள். என் இறுதி ஆசை இதுதான். சவப்பெட்டிக்கு வெளியே என்னுடைய 2 கைகளையும் வைத்து என்னை நீங்கள் புதைக்க வேண்டும் என்று தன்னுடைய 3 ஆசைகளையும் வெளியிட்டார் அலெக்சாண்டர். இந்த ஆசைகளை நிறைவேற்றுவதாக சொன்ன தளபதிகள் அவரிடம் இப்படிப்பட்ட ஆசைகள் எழ காரணம் என்ன என்று கேட்டனர். நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் சிலவற்றை மக்களுக்கு விட்டுச் செல்ல விளைகிறேன் என்று கூறிய அலெக்சாண்டர் தனது இறுதி ஆசைகளுக்கான விளக்கத்தையும் சொன்னார். நமது மருத்துவர்கள் எவ்வளவுதான் திறமை மிக்கவர்களாயிருந்தாலும் நமக்கென்று குறிக்கப்பட்ட நேரம் வந்ததும் எந்த திறமை வாய்ந்த மருத்துவராலும் நமது உயிரை காப்பாற்ற முடியாது. இதுதான் என் முதல் ஆசையின் அர்த்தம். நான் வாழ்நாள் முழுவதையும் செல்வங்கள் சேகரிப்பதில் வீணடித்து விட்டேன். அதுபோல் என் மக்கள் இருக்கக்கூடாது என்பதே எனது 2வது ஆசையின் அர்த்தம். 3வதாக, எனது வெறும் கை இந்த உலகத்திற்கு சொல்லும் பாடம், வெறும் கையோடு பிறந்தோம், வெறும் கையோடுதான் மீண்டும் இந்த உலகத்தை விட்டு செல்வோம் என்று மக்கள் புரிந்து கொள்ளவே என் வெறும் கைகளை சவப்பெட்டிக்கு வெளியே மக்கள் பார்வைக்கு வைக்க சொல்கின்றேன் என்று சொன்னாராம் மாவீரன் அலெக்சாண்டர். அலெக்சாண்டரின் இதே எண்ணங்களை திருப்பாடல் ஆசிரியரும் சொல்லியிருக்கின்றார்.
திருப்பாடல் 49. தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். உண்மையில் தம்மைத்தாமே மீட்டுக் கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகுழியை காணாமல் இருந்திட முடியுமா? அவர்கள் எல்லாருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டுச் செல்கின்றனர். கல்லறைகளே அவர்களுக்கு நிலையான வீடுகள். அவர்களுக்கு தங்கள் பெயரில் நிலப்புலன்கள் இருந்தும் பயனில்லை. ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை. அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை.
அன்புள்ளங்களே, திருப்பாடல் 49 வாசிக்கும் போது லூக்கா நற்செய்தி 12 பிரிவில் இயேசு கூறிய மதிக்கெட்ட செல்வன் ஓமையை என் மனம் எண்ணி பார்க்கின்றது. திருப்பாடல் 49 இயேசுவின் இந்த ஓமையும் செல்வம் சேர்ப்பது, அதற்காக உழைப்பது ஆகியவைகளை குறித்த கண்டன குரல்கள் அல்ல. செல்வத்தை நிரந்தரம் என்று நம்பி அதையே கடவுளாக்கும் முயற்சிகளையே இந்த திருப்பாடலும் இயேசுவின் கூற்றுகளும் கண்டனம் செய்கின்றன. கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்று இயேசு தன்னுடைய உவமையை முடித்திருக்கின்றார். அதேபோல் இயேசு, ஏழைகளே எளியோரே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னபோதும் வறுமையை ஏழ்மையை ஒருவர் தேடிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் கூறவில்லை. வறுமையில் இருக்கும் ஒருவர் செல்வமில்லையே செல்வமில்லையே என்ற ஏக்கத்தில் கோபத்தில் தன் வாழ்நாள் முழுவதையும் செலவிடலாம் அல்லவா? அவர்களை பேறு பெற்றவர்கள் என்று இயேசு குறிப்பிடவில்லை. மாறாக வறியச் சூழலில் வாழ்பவர்கள் தங்களை அதிகம் நம்பி வாழாமல் கடவுளை நம்பி வாழும்போதே அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்பதை வலியுறுத்துகின்றார் இயேசு. லூக்கா நற்செய்தி 12 பிரிவில் மதிகெட்ட செல்வன் ஓமையை இயேசு சொல்லி முடித்ததும் இந்த நம்பிக்கையை பற்றியே தொடர்ந்து பேசுகின்றார். இயேசு கூறும் அந்த அற்புதமான அறிவுரைகளோடு நம்முடைய தேடலை நாம் இன்று நிறைவு செய்வோம்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 12. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உயிர் வாழ எதை உண்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ கவலை கொள்ளாதீர். காகங்களை கவனியுங்கள், அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, அவற்றுக்கு சேமிப்பு அறையும் இல்லை, கடவுள் அவற்றுக்கும் உணவு அளிக்கின்றார். நீங்கள் பறவைகளை விட மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கின்றார் என்றால் உங்களுக்கு இன்னும் மிகுதியாக செய்வார் அல்லவா? உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். தேடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.